நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் அருள்மொழி அவர்களே.
வணக்கம்.
உங்களை வந்து நாங்கள் அங்கே தமிழ்நாட்டில் வந்து தொலைபேசி வழியாக அழைச்சிட்டு இருந்தோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் நேரடியாக பேசுறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. மீண்டும் ஒரு முறை வணக்கம் உங்களுக்கு.
வணக்கம். எனக்கும் SBS வானொலி நேயர்களோடு பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போ உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன், இங்க இருந்து உங்களோட பேசுறேன், என்னால முடிஞ்ச கருத்துக்களை சொல்றேன். வணக்கம்.
சரி, திராவிட இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் இது வந்து திராவிட இயக்கங்களின் ஆட்சி நடந்து ஒரு 50 ஆண்டுகள், 5 தசாப்தங்கள் கடந்து விட்டன இல்லையா? இப்ப திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டா கூட, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு துவக்கம் 1917 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஒரு 100 ஆண்டு. இப்படி திராவிட கொள்கையின் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டுல நாம இருக்கிறோம் இந்த ஆண்டு. இந்த பின்னணியில சில பேர் முன்வைக்கிற ஒரு விமர்சனம் எப்படின்னா, திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு விமர்சனம் இருக்கு. திராவிட கொள்கை, அதன் தேவை என்ன? இப்போதைக்கு தமிழ்நாடு இந்த அளவு வளர்ச்சி கண்ட பின் இந்த திராவிட கொள்கை அவசியம் தான் என்ன?
இது இன்னைக்கு காலத்துக்கு மிக தேவையான ஒரு கேள்வி. திராவிடத்தால் முதல்ல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா, திராவிடத்தால எழுந்தோமா வாழ்ந்தோமா இல்ல விழுந்தோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1920களில் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மேடை தமிழ் பிரச்சாரம் இதுலெல்லாம் வந்து அக்ராசனர் அவர்களே அப்படின்னு அநேக கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு தொடங்கின ஒரு மேடை தமிழ். நான் முதல்ல மேலோட்டமான செய்திக்கு சொல்றேன். மேடை தமிழ் இன்றைக்கு வந்து தலைவர் அவர்களே தோழர்களே வணக்கம் அப்படிங்கிற நல்ல தமிழுக்கு மாறியது. இது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு அடிப்படை சாதனை. அது வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு அறநெறி இலக்கியம் முன்னோர் வழி அப்படின்னு சொன்னா, அவை கீதை வேதம் இவைதான் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதுல இருந்து மாறி திருக்குறள் தான் தமிழர்களின் அறநூல், திருக்குறள் அறம் தான் தமிழர்களின் அறம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கம்தான். மத பண்டிகைகளை தங்கள் விழாக்களாக பல்வேறு சமயங்களை தழுவிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது, பொங்கல் தான் தமிழர் திருநாள், அது இயற்கை திருநாள், அறுவடை திருநாள், உழவர்களின் திருநாள், இதுதான் நமது பண்பாட்டு விழா என்று மாற்றியது திராவிட இயக்கம்தான். தமிழ்நாட்டில் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய கல்வி, பல்வேறு வேலை வாய்ப்புகள், அரசு நிர்வாகங்கள் அத்தனையும் திராவிட இயக்க ஆட்சியில தான் உருவாக்கப்பட்டன. அவை மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை தவிர்த்துருவோம். இன்னைக்கு தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் வேலை செய்கிறவர்களாக வெவ்வேறு துறையில வளர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதற்கான அடிப்படை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிகள். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இன்றைக்கு தேவையா அப்படின்னு கேட்டா, இந்த மனிதர்களுக்கிடையில பேதங்கள் நீங்குகிற வரை அந்த பேதங்களை நீக்குவதற்கு போராடுவதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய கொள்கை. அது ஜாதியாக இருக்கலாம், மதச்சண்டைகளாக இருக்கலாம், பொருளாதார ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம், இவற்றுக்கு எதிரான கருத்தியலை முன்வைத்து மக்களை நடத்துவது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு. இந்த பேதங்கள் நீங்குகிற வரை திராவிட இயக்கத்தின் தேவை இருக்கும்.
சரி, இப்ப திராவிட இயக்கத்தின் தேவை இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, இப்ப திராவிட கொள்கை வந்து ஒரு நீர்த்து போன கொள்கையாக மாறுவதற்கு பெரியாருக்கு பின் அண்ணா, அண்ணாவுக்கு பின் வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இப்போது எடப்பாடி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியான தலைவர்கள் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் திராவிட கொள்கை இந்த அளவுக்கு நீர்த்து போயிருக்காது என்பதான ஒரு விமர்சன குறித்த உங்கள் பார்வை என்ன?
பொதுவாக எல்லா தலைவர்கள் மீதுமே அந்த விமர்சனங்கள் வருவது இயற்கைதான். அவர் எல்லா தலைவர்களும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற கருத்து எனக்கு இல்லை. ஆனால் அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறதா அப்படின்னு நாம பார்க்கணும். அது திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற குரல் ஒரு பக்கம், திராவிட இயக்க கொள்கைகள் நீர்த்து போய்விட்டன, அதற்கு இந்தந்த தலைவர்கள் தான் காரணம் என்கிற குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம். இந்த தலைவர்கள் வரிசையில் நீங்கள் சொன்னதுல நான் ஒரு சின்ன மாற்றம், தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு டாக்டர் கலைஞர், பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, அவருக்கு பிறகும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், எடப்பாடி மட்டுமல்ல, இடையிடையில் வந்த ஓபிஎஸ் எல்லாம் இருக்கிறார். நாம வந்து இந்த வரிசையை வைத்துக் கொண்டு அதை பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த கொள்கை நீர்த்து போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் வைக்கிற வாதம் என்னவென்றால், நாம் வந்து திராவிடம் என்று சொன்னதன் மூலமாக பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கும் சேர்த்து நாம் ஏதோ பங்களித்து விட்டோம், ஆனால் அவர்கள் தங்களை திராவிடர்களாக உணரவில்லை, இனிமேல் நாம் அப்படி சொல்லுவது தேவையில்லை என்பது ஒரு கருத்து. நாம் வந்து திராவிடத்தை ஒரு அடிமரமாக, வேர் சொல்லாக, ஒரு இன அடையாளமாக பார்க்கிறோம். அதிலிருந்து வந்த கிளைகளோ விழுதுகளோ அவர்கள் அதை உணராவிட்டாலும் வேர் வேர்தான், மரம் மரம்தான், அதை நாம மறுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அதை சொல்லுவதனால அது வீழ்ச்சிக்கு போக போவதில்லை. அதை போலவே இந்த திராவிட இயக்க கொள்கைகளை ஆட்சியாளர்கள் நீர்த்து போக செய்து விட்டார்கள் என்பதில் ஓரளவுக்கு, அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் ஓரளவிற்கு உண்மை உண்டு, அதை நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒருவேளை அவர்கள் தீவிரமாக இந்த கொள்கையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்றைக்கு இந்தியாவிலே RSS கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற BJP ஆட்சியை போல அவர்களுடைய தத்துவத்தை திணிக்கிற ஒரு ஆட்சியாக அது அமைந்திருக்க கூடும். அந்த அளவில் தத்துவத்தை திணிக்காமல் இருந்தது சரியே, ஆனால் அது நீர்த்து போய்விட்டதுங்கிற குற்றச்சாட்டுக்கு இந்த ஆட்சிகள் இடமளித்தன என்பது உண்மை. அதை தவிர்த்திருக்க வேண்டும். இனியாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் அதை தீவிரப்படுத்துவார்களாங்கிற எதிர்பார்ப்புல தான் நானும் இருக்கிறேன்.
சரி, நீங்க இப்ப சொல்றத பார்த்தா, இப்ப சீமான் அவர்களின் நாம் தமிழர் அவரது கொள்கையோடு நீங்கள் முற்றிலும் மாறுபடுகின்றீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது தமிழ், தமிழன், திராவிடங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற சீமானோடு நீங்கள் முற்றிலும் மாறுபடுகின்றீர்கள், அப்படியா?
அதாவது நான் சீமானோடு மாறுபடல, நான் எப்பொழுதுமே என்னுடைய கருத்துல தெளிவாக இருக்கிறேன். தம்பி சீமான் அவர்கள் வந்து முதல்ல திராவிட கருத்தியல்ல இருந்தவர். இப்பொழுது கொஞ்ச காலமாக அவர் வந்து தமிழ் தமிழர் என்பது திராவிட இயக்கத்துக்கு முரணானதே அல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடமும் தமிழும் ஒன்றுதான். இன்னும் சொன்னால், இந்த தமிழ் தமிழருடைய வரலாற்று அடையாளங்களுக்கு மூலவராக நாம் பார்க்கிற நம்முடைய தேவநேய பாவாணர் அவர்கள், அவர் வந்து திராவிடம் என்பதே தமிழினுடைய திரிபு என்றுதான் சொன்னார். தமிழ்தான் தமிழாகி திரமிழமாகி திராவிடமானது என்பது அவருடைய ஒரு ஆய்வு. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்ங்கிறதும் திராவிடம்ங்கிறதும் ஒன்றுதான். இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சீமான் அவர்கள் இப்ப கொஞ்ச காலமாக தமிழ் தமிழருக்கு குரல் கொடுப்பது என்பதை ஒரு தனித்து அடையாளப்படுத்துவதற்காக, அது ஏதோ திராவிடத்திற்கு முரண்பட்டது என்று காட்டுகிற ஒரு முயற்சியில இருக்கிறார். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை.
இது SPS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்கள். தலித்துகளை சூத்திர சாதிகள் அல்லது இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் ஆதிக்க சாதிகள் இப்போது இவர்கள் ஒடுக்குவது காலங்காலமாக நடந்து வருகிறது. இப்போது அது அதிகரித்திருப்பதாக பார்க்கலாம். இப்ப இதுல கேள்வி எப்படின்னா, பிராமணியம் ஒரு காலத்தில் எப்படி சூத்திரர்களை அடிமைப்படுத்தியதோ அல்லது ஒடுக்கியதோ, அதைவிட பல மடங்கு கடுமையான முறையில் ஆதிக்க சாதிகள் அல்லது சூத்திர சாதிகள் தலித்துகளை அடிமைப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். இதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
இது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது, இன்னும் மிக அதிகமாக வீரியமாக எதிர்க்கப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது இந்த முரண்பாடு கூர்மை பெற்ற இடம்தான் தமிழ்நாட்டை அதிர வைத்த இளவரசன் திவ்யா காதல் பிரச்சனையும், அதனால் இரண்டு ஊர்கள் எரிக்கப்பட்டதும். இதுல வந்து இந்த ஆதிக்க சாதிகள் என்று சொல்லுகிற அந்த சொல்லாட்சியில கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதியினர், பொருளாதார நிலையில் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்களை விட கொஞ்சம் வசதியானவர்கள். மற்றபடி வாழ்நிலையிலோ சூழ்நிலையிலோ பெரிய தகுதி மாறுபாடுகள் அவர்கள் சொல்ல முடியாதது. ஆனால் அவர்கள் இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் சொன்ன இந்த தமிழ்ச்சாதி பெருமைகள் அந்த பட்டியல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு மன்னரை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் ஆண்ட பரம்பரை தான், எல்லோரும் ஆதிக்க ஜாதி தான். ஆனால் தலித் மக்களுக்கு அத்தகைய வரலாற்று மன்னர்கள் தொடர்பு இன்னும் நிறுவப்படவில்லை. ஆகையினால் இவர்கள் வைக்கிற அந்த போலித்தனமான சாதி பெருமை இன்றைக்கு இந்த தாக்குதல்களை அதிகப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் அந்த இரண்டு ஊர்கள் நாயக்கன் கொட்டாய் அண்ணா நகர் தருமபுரி பக்கத்தில் எரிக்கப்பட்ட பொழுது அது நடந்த 10 நாட்களில் அந்த பகுதியிலே ஜாதி ஒழிப்பு மாநாடு திராவிடர் கழகம் நடத்தியது. அதை போல் எந்தெந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, பெற்றோருக்குள்ளே இந்த கீழ்த்தரமான சின்னத்தனமான புத்தி வேலை செய்கிறது, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கையிலே கயிறு கட்டி விடுகிறார்கள், வண்ண கயிறுகள், நீ இந்த கயிறு கட்டியவனோடுதான் பழக வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மதுரைக்கு பிற அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் நின்ற போது அந்த பிரச்சனைகளை எடுத்து விளக்கமாக எழுதி தமிழ்நாடு அரசனுடைய கல்வித்துறை அதற்கு சுற்றறிக்கைகள் அனுப்பி மாணவர்களிடையே இப்படிப்பட்ட பழக்கங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று முடிவெடுப்பதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னமும் நான் மிக மனப்பூர்வமாக இவற்றுக்கு எதிரான வேலை திட்டங்கள் இன்னமும் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது, தீவிரப்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து இதை சொல்லுகிறேன். இடைச்சாதிகளுடைய இந்த ஜாதி வெறி என்பது பார்ப்பன மேலாண்மையை விட மிக ஆபத்தானது.
அடுத்ததாக திராவிடர் கழகத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான விமர்சனம் எப்படின்னா, நீங்க வந்து இந்து சமய அடையாளத்தை கொண்டவர்களின் பழக்க வழக்கங்களை அல்லது அவர்களின் சம்பிரதாயங்களை நடைமுறைகளை விமர்சனம் செய்வது போல அல்லது வந்து அவைகளை அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துவது போல சிறுபான்மை சமூகத்தை நீங்கள் விமர்சிப்பதே இல்லை. அது கிறிஸ்தவ சமயமாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமயமாக இருக்கட்டும், நீங்கள் அவைகள் மீதான விமர்சனத்தை முன்வைப்பதே இல்லை. அவர்களோடு அது ஜவஹர்லா மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும், முஸ்லீமின் கட்சியாக இருக்கட்டும், அவர்களோடு கைகோர்த்து செயல்படுகின்றீர்கள். ஏன் இப்படியான ஒரு முரண்பாடு, இரட்டை வேடம்?
இதுல முக்கியமா நீங்க ஜவாஹிருல்லாவை மட்டும்தான் பார்க்கிறீர்கள் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த சமய பிரச்சனைகள் இப்படியான பொது சீர்திருத்தங்கள் பற்றி வரும் பொழுது தமிழ் வழிபாடு குறித்து திரு சத்யவேல் முருகனார் அவர்களோடும் இணைந்து நிற்கிறோம். இன்னும் சொன்னால் குன்றக்குடி அடிகளாரும் பெரிய தந்தை பெரியாரோடு ஒரு மேடையில் இருந்தவர். இப்பொழுதைய இளைய சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரும் எங்களுடைய மேடைகளில் தோன்றுகிறவர். அதையும் நாம மறந்துவிடக் கூடாது. மதுரை ஆதீனம் அவர்களே சமுதாய போராளியாக ஒரு காலத்தில் இருந்த பொழுது அவர் மிக அதிகமாக தோன்றிய இடம் திராவிடர் கழக மேடைதான். இதற்கு அடிப்படை காரணம் சொன்னால் தந்தை பெரியாருடைய குடியரசு பத்திரிகையை தொடங்கி வைத்தவரே திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் தான். ஆகையினால நல்ல ஆன்மீகவாதிகளோடு சமூக எண்ணங்களை கொண்டவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில், சமூக மாற்றத்துக்காக முன்னிற்பதில் எப்பொழுதுமே திராவிடர் கழகத்துக்கு முரண்பாடே இருந்ததில்லை. அவர்கள் பெரும்பான்மை சமயமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமயமாக இருந்தாலும் சரி, இது அடிப்படை உண்மை. ரெண்டாவது, நாங்கள் ஏன் இந்து சமயத்தை பற்றி, இந்து மதத்தை, சமயம் என்கிற சொல் வந்து இங்கே பொருந்தாது. ஏனென்றால் தமிழர்களை பொறுத்தவரை சமயம் என்பது வேறாக இருந்திருக்கிறது. இந்து மதம் என்ற ஒன்றை ஏன் நாம் அதிகமாக எதிர்க்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மதத்தினுடைய பிடியில் இருப்பவர்கள். சிறுபான்மை மக்களை சீர்திருத்தம் செய்ய போகிற வேலைக்கு முன்னால் எங்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூக சட்டங்கள், மத பழக்க வழக்கங்கள், அவற்றை பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொன்னால் பெர்ட்ரண்ட் ரசல் அவர்கள் தன்னுடைய மதங்களை பற்றிய விமர்சனத்திற்கு அவர் வைத்த அந்த நூலுக்கான பெயர் Why I am not a Christian என்பது. அந்த நாட்டிலும் வேறு சில மதங்கள் சிறுபான்மையினராக இருந்திருக்கலாம், ஆனால் அவற்றை பற்றி எழுத வேண்டிய தேவை இல்லை. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர்கள் எழுதிய காட் இல்யூஷனோ அவருடைய மற்ற ஆய்வுகளோ முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மதத்தையும் அவர் தெரிந்து கொண்ட அவர் சார்ந்த அந்த நம்பிக்கைகளையும் அவரது சமூக பழக்க வழக்கங்களையும் மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடியவையாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டிலே திராவிடர் கழகம் நடத்துகிற பிரச்சாரங்களிலோ மேடை நாடகங்களிலோ சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களை பற்றிய பிரச்சாரமும் உண்டு, நாடகமும் உண்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் செய்வோம். ஏனெனில் இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை ஆளுகிற இந்து மதத்தை பற்றி பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் எங்களை இழிவுபடுத்துகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.